இந்த உணர்வு இயக்கங்கள் ஒவ்வொரு நிலையிலும் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது, மகாபாரத போர் ஒவ்வொரு உடலையும் எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, உணர்வும் எதிர்நிலை அடக்க போகும்போது இந்த குருச்சேத்திர போர் நடந்து கொண்டே இருக்கு. கண்ணன் தான் வழி நடத்துகின்றார். அவர் இந்த தெளிவாதான் கண்களா பார்த்து வேண்டாத உணர்வுக்கு வந்து உயிர் உடலுக்கு உயிர் குழு அந்த குருச்சேத்திரத்தில் மோதும் போது அந்த குருச்சேத்திர போர் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப உணர்ந்த நான்கு நம்ம மனக்கலக்கங்கள் மனசங்கலங்கள் இதெல்லாம் எப்படி வளருது, அதன் மேல ஒவ்வொரு மனிதன் ஒற்றையும் இந்த குருச்சேத்திர போர் நடந்துகிட்டு இது கண்ணன் வழி நடத்தி கொண்டிருக்காங்க. நிறைய அதுக்கு தெளிவா கொடுக்கணும். அடுத்து உண்மை மனிதன் ஆச்சுங்க இது போல எனக்கு ரெண்டு நாள் பார்த்தோம். இது கொஞ்சம் சமையல் ஆகட்டும். இது ஆத்மாவுக்கு ஞான விருந்தா கொடுப்போம். அடுத்து சாப்பிட்டு இந்த நினைவலைகளை நாம் எதனால இயங்குகிறோம், எப்படி இயங்குகிறோம், எப்படி இயக்குகின்றது என்ற நிலை நாம இப்போ அங்கே இது இவ்வளவுதான் சொல்ல முடியும். இது மேலே சொன்னேன்னா வருஷம் எனக்கு சொல்லும். அதனால இது இன்று நாம் வந்த நிலையை நிறைவுபடுத்துவோம். நாம் எப்படி இயங்குகிறோம், எதன் வழி இயங்குகின்றோம், இது நம்ம இயக்குகின்ற நிலையை சிந்தித்து நாம் ஒவ்வொருவரும் குருவழியும் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரவர்களை பெறுவோம். நமக்குள் நடக்கும் உள்போரை தடுத்துவோம். அடுத்த குடும்பங்களில் வரக்கூடிய தீமைகள் அகற்றும் வலிமையை செலுத்துவோம் என்று பிரார்த்தித்து இது நிறைவு செய்கிறேன். இன்னும் ஞானம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திருமல் வந்துச்சுன்னா ரொம்பவும் அதனால இனி என்ன இதை தடைப்படுத்துவோம். இனி அறுவடை பெருக்கும் அதே வீட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த பண்பாடுகளை நாம் வளர்த்து கொள்ளணும். மக்களுக்கு ஆலயத்தின் பண்புகளை எடுத்துச் சொல்லணும். கோயிலை எப்படி வழிபடணும் நல்ல நிலைக்கும் இந்த நிலையை ஏற்கனவே ஆலய பண்புகளை பற்றி சொல்லும் கற்பனை சாமியும் மாட சாமியும் தவறான நிலைகளை சொல்லும். இந்த உணர்வு நம்ம சிலையாக்கினா நாம் அறியாமல் நுகரும் உணர்வு நாம் எப்படி தவறு செய்ய வந்து சிலையை வைக்கும். அப்ப அந்த தவறை மாற்றுவதற்கு எது, அப்ப அந்த துறை நட்சத்திரத்தின் பேரவர்களை பிறகும் இதை தவறு செய்யும் உணர்வு நாம் மீளணும் அப்படின்னு இந்த உணர்வை அடக்கி நாம் செய்வது எப்படி செய்ய வேண்டும் சிந்தித்து செயற்படும் தண்ணி. இல்லை என்றால் ஒருத்தர் சொல்லும் உணர்வு வரும்போது நமக்கு கோபம் வந்து தாக்கும் உணர்ச்சிகளை தோண்டு அன்ற தாக்கும் உணர்ச்சியும் நம் உடலில் வந்த என்ன நடக்கின்றது, நமக்குள்ள நல்ல குணங்களுக்கு இருக்கும் போர் நடக்கின்றது. ஆக இந்த போர் நடக்கும்போது நல்ல குணங்களை அறுக்கொள்ள தொடங்கி நாம் ஒருத்தனை எப்படி கொலை செய்ய போகின்றோமோ இதே போல நம்ம நல்ல குணங்களை வீழ்ச்சி அடைகிறோம். இந்த வீரியின் தன்மை அடைய பொம்புகள் இருந்து நாம் எப்படி மீள வேண்டும். அதனால நாம் இந்த உண்மையை நீங்க எல்லாம் அறிந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தெய்வீக குடும்பமாக நீங்க மாற வேண்டும். உங்க உடலை தெய்வீக பண்புள்ள உடலாக மாற்றுவது நமது சொல் பிறருடைய உணர்வுகளை நல்வழி நடத்தக்கூடிய அந்த அருளாக மாற்ற வேண்டும். நீங்கள் வழி நடத்துறத நான் சொன்ன உண்மையை உங்க வழியில் தான் செயல்படுத்த வேண்டும். கேட்டா நல்லா சாமி பேசுறாருன்னு சொல்லி இவ்வளவு பெரிய உண்மை சொல்ல அவன் சொல்றேன் கேட்க மாட்டான்னு கோபத்து பண்ணாச்சு. இந்த உணர்வை அவர் இடத்துல ஏற்க முடியல, நமக்குள்ள நல்லதை வளர்க்க முடியல இந்த நிலையை தான். அதனால நீங்க ஒவ்வொருவரும் ஒன்னாவது கொண்ட உலகங்களை கண்ட ஞானிகளாக மாறியே ஆக நாளை இந்த உடலுக்கு பின் நான் பறையில் அண்ணறேன். நான் என்னன்னு இன்னைக்கு சாமி என்னன்னு என் தொழில இப்படி ஆயிடுச்சு என் பிள்ளை இப்படி சரியில்தான் தொழில நஷ்டம். அதை நீ இந்த அருளை எடுத்தா சிந்திக்கு மாற்றுவர் நஷ்டத்தை கீடுகட்டு உணரும் வலுவர் அப்ப சிந்தனையுடன் தொழில் செய்கிறார். குடும்பத்தில் தங்களிடம் அது உணர்வின் தன்னை எடுத்து பண்புடன் பறையுடன் வாழ்க்கும் இந்த உணர்வு தான். இந்த உணர்வை நமக்குள் அடக்குதல் வந்தும் பணிவின் அதாவது பதிவின் தன்மையும் ஞானத்தின் தன்மை பதிவாக்கி இந்த உணர்வின் தன்மை செயலாக்கப்படும் போது நாம பண்புள்ள குடும்பமாகவும் பண்புள்ள ஒரு அருமையான தெய்வீக குடும்பமாகவும் மாறுதல் வேண்டும். நீங்க இந்த தியான வழி அன்பர்களெல்லாம் பிறருக்கு எடுத்துக்காட்டாக நீங்க வளர கஷ்டத்தை நஷ்டத்தின் அருள் பெறுவோம் இருளை போக்கும் பண்படுவோம் பரிவான நிலையில் வாழ்வோம் என்ற உணர்வை நாம் வளர்த்து வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் இந்த தியான வழியில் வந்தவங்க போறாம நீங்க தான் எல்லாத்தையும் வேணும். எனக்கு வயசு எழுத்தாரியாகி போச்சு. வழி நடத்துறதுக்கு இந்த உணர்வின் தன்மை எடுத்து சொல்லியாச்சு. இதை நீங்க எடுத்து வளர்க்கறதா தான் இருக்கு. இதை நான் வளர்ந்தவன் வளர்த்த வேண்டாம் நாம் வளரலாம். அதன் நாளை வரும் நஞ்சின் தன்மையில் மீறலாம். நாம் பிறவியில்லா நிலையை அடைவையும் ஆனால் நல்லதை பேசணும் எல்லாம் தெரிந்து கொண்டேங்கிற நிலையில் தெரிந்து கொண்டோம் என்ற நிலையிட்ட ஏமாந்து போகும். தெரிந்து கொண்டேதான் இருக்கிறோமே தவிர தெரிந்து கொண்டோம் முழுமை எதுவும் இல்லை. ஆக சொல்லின் உணர்வின் தன்மை அறிந்து கொண்டாலும் ஆக முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விதமான உணர்வு இருக்கு. அப்ப அந்த சந்தர்ப்பத்திற்கு அதை செயல்படுத்த வேண்டும். அதனால இப்ப காலநிலை வெயில் அடிக்கும் போது உணர்வு, மழை பெய்யும் ஒரு உணர்வு, அதாவது குளிர் அடிக்கும் போது உணர்வு, காற்று அடிக்கும் போது, இப்படி நம்ம கால நிலைகள் நமக்குள் மாறிக்கொண்டது எதன் நேரத்தில் எதை செயல்படுத்த வேண்டும் என்ற உணர்வு அறிந்து அந்த ஞானத்தின் நடியில் நாம் வாழ்வோம், அனைவரையும் அதை வாழ வைப்போம், அறுவடை செல்வோம். இந்த உடலுக்கு பின் ஒளியின் உணர்வு ஒளி முழுமையான நவி தசரத சக்கரவை எல்லாவதும் உணர்வின் தன்மை ஒளியின் சரீரமாக பெறுவோம். பத்தாவது நிலையை முழுமையாக அடைவோம் என்று ராட்சித்து இதை நிறைவு செய்யுங்க. ஜீவாத்மா கொடுத்த பண் அப்புறம் இதை நடைபெறுத்துற யாருங்க சரிங்களா? சரி 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 சரி. ஏன்னா இப்போ கலசம் வச்சிருக்கிறாங்க, அப்புறம் சாப்பிடணும் இல்லையா, அதான் குளிச்சுட்டுருக்கானோ அந்த சாப்பிடுவாங்க. சரி அப்புறம் சாப்பிட்டு சரி ஒரு நாளைக்கு குளிக்காமல் சாப்பிடுங்க, வந்தவொடனே சாப்பிட்டுங்க, அப்புறம் குளிச்சிட்டு வாங்க. குரு பிற நேரத்தில் எல்லாரும் இருந்துக்கணும். இந்த கலசத்தை எடுத்துட்டு நாம தியானித்து இந்த அருள்சக்தியை நமக்கு புறத்தில் இருக்கிற அந்த தீமையகத்தை அந்த தீர்த்தத்தை தெளிப்போம். பின் வீட்டுக்கு போகும்போது அவர்கள் பிரசாதங்களை தயார் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லி அதை நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இப்போ அமைதிப்படுத்தி நீங்கள் சாப்பிட்டுவாங்க, அப்புறம் தீபார்த்தனை கொடுத்து சிலைகளை இப்போ நீங்கள் எப்படி சாப்பிடணும், முதல்ல சாப்பாடு ரெடியாக வச்சுக்கணும், இன்னும் சாப்பிடணும், சாப்பிட்டோம் சாப்பிட்டு போய் குடிச்சிட்டு வந்துருங்க. குடிக்கிறவங்க குடிக்கலாம், குடிக்காமல் இருந்து அறிஞானக்கால் குடிச்சிருக்கணும், அதன் வழி கூட செய்யலாம். ரெண்டு நாளும் கேட்ட உபதேசமும் மகாபாரதத்தில் குருச்சேத்திரப் போர் கண்ணன் வழிநடத்துறாங்கிற போக நமது உயிர் நமது கண்கள் எப்படி நம்மை இயக்குகிறது என்ற நிலையை ரெண்டு நாளும் நாம் அறிந்தோம். இந்நேரவரையும் உங்கள் குழுக்க இந்த மூன்று நாள் பதிவு செய்ததை உங்கள் வாழ்க்கையிலும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை சேர்ப்பதும் அதை வளர்ப்பதும் தான். ஏனென்றால் இந்த உயிரணு தோன்றி உணர்வின் தன்மை ஒளியின் சரீரமாக பெற்றது முதல் அரசியம் துருவநாயகி துருவ நட்சத்திரமாக. ஆகவே எல்லாவற்றையும் பண்படுத்த செய்யும் அந்த துருவ நட்சத்திர உணர்வை நாம் நோடுவோம் என்றால் நமது நல்ல குணங்களை பண்படுத்தும் தன்மைகள் வருகின்றது. இந்த வாழ்க்கையை சீர்படுத்தும் உணர்வுகள் நமக்குள்ளே விளைகின்றது. இதன் வழி வாழ்ந்து அறுவடை பெற்று இனி பிறவில்லா நிலை அடையும் மார்க்கத்தை தான் இருவரையிலும் போன. ஆகவே நாம் இந்த மூன்று நாள் உபதேசத்தில் கண்டுணர்ந்த உண்மையும் நம்மை யார் இயக்குகின்றது, நாம் எப்படி இயங்குகின்றோம், எதன் வழி வாழ்கின்றோம், எதன் வழி இயக்கப்படுகிறோம் என்ற நிலை அறிந்து கொண்டோம். இனி நாம் எதை பற்றி இந்த உடலை இயக்குவதால் சிவனுக்கே ஓதினான் ஆறாவது அறிவு பெற்ற முருகன் என்று சொல்வார். ஆக இந்த உடலிருந்து தோன்றியதுதான் ஆறாவது அறிவு. இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டுதான் தீமையை நீக்கும் உணர்வினை எடுத்து இந்த உடலையே இயக்கச் செய்வது இந்த ஆறாவது அறிவு. ஆக இந்த உடலுக்குள் வரும் தீங்கினை நீக்குவது ஆறாவது அறிவு. ஆக இந்த ஆறாவது அறிவை நாம் சீராக பயன்படுத்தி நமது வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு உணர்வுகளும் ஆம் அந்த துருவ நட்சத்திரத்து உணர்வை அந்த உணர்வை தன்மை நமக்குள் பிரணமாக ஜீவனுக்களாக மாற்றுவதுதான் சிவனுக்கே ஓதினான் ஓம் என்ற பலனவற்றை என்று ஆறாவது அறிவு முருகனை கூறுவது. இந்த ஆறாவது அறிவு கொண்டு சில நட்சத்திரத்தினர்கள் நாம் ஜீவ அணுவாக மாற்றி வைத்தால் நம் உயிருடன் வேண்டிய உலகின் தன்மை ஒளியாக மாறுகின்றது. ஆகவே நம்ம ஞானிகள் கூறிய அறுவடியில் நாம் இந்த வாழ்க்கை பயணத்தை சீராக்குவோம். இந்த உடலுக்கு பின் கருவில்லா நிலை அடைவோம். இந்த வாழ்க்கை வேண்டிய மோதும் தீமைகளை எப்படி ஒரு வீட்டில் தூசிய திறந்தால் கூட்டிக் கொண்டே இருக்கின்றமோ அதை சுத்தப்படுத்திக் கொண்டு இருக்கின்றமோ நம்ம வாழ்க்கை வரும் சங்கடம் சலிப்பு வெறுப்பு வேதனை கோபம் பகமை பொறாமை என்ற இந்த உணர்வுகள் நம்மை அகல்வரை இழைத்துச் செல்லாதபடி ஆறாவது அறிவன் தன்மை அந்த அசுர அழுக்குகளை நாம் நீக்க துருவ நட்சத்திரத்தில் உணர்வு நம் உடலில் பரப்ப அதனுடைய ஆன்மா நாம் தூய்மையாகின்றது, நமது இரத்தமும் தூய்மையாகின்றது, நம் வாழ்க்கையின் தூய்மையின் நிலையில் நாம் வாழ முடிகின்றது. ஆகவேதான் அதுக்கு உண்டான அருளை தடை செய்யும் தியானம்தான் இப்போது உங்களுக்கு இருக்கு. அதை காலையில் ஆறு மணிக்கெல்லாம் அன்று காலையில் நான்கிலிருந்து ஆறு வரையும் வந்தது ஐந்திலிருந்து ஆறுக்குள் எடுக்கக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் எடுக்கலாம். அதை எடுத்து நமக்கு வளர்த்து கொண்டால் எப்பவும் அதற்கு ஜீவன் ஊட்டலாம். ஏனென்றால் இந்த ரேடியோ டிவி அலைகள் எப்போதையும் அதை ஒரு பக்கம் ஒளிபரப்பின் எந்த அலைவரிசையில் வைக்கிறோமோ அதை எடுத்து பேசுவோம். இப்படி பல வாழ்க்கையில் ஓரோரு தீமைகள் நன்மைகள் இதையெல்லாம் நமக்கு பதிவாகிடும். அவர்கள் எண்ணும் போதும் தீமின் செயலை அறிய முடியும். அறிய உணர்வு அறிய செய்தால் தீமின் செயலாக்கமும் நம்மை வழிநடத்துகிறது. அதே திரும்ப திரும்ப என்ன நமக்கு தீமின் உணர்வை வளர்ச்சி வேண்டும். அவை இதை போலதான் அருண் ஞானத்தை பெறும் தகுதி ஏற்படுத்தி உங்கள் எப்படியும் அந்த துறை நட்சத்திரத்தை கவரும் உணர்வுகளை ஊற்றி அதை உங்களுக்குள் பதிவாக்கி உங்கள் நினைவால் அதை கவரப்பட்டு உங்கள் உடலில் வரும் பலவிதமான தீமைகளை அதை தீமைப்படுத்தும் உணர்வு தான் உங்களுக்கு ஆக நினை கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நாம் எப்போது தீமைகின்ற உணர்வுகளை நுகர நேருகின்றதோ தீமைகின்ற உணர்வை அறிய நேருகின்றதோ உடனே அதை தூய்மையாக்க வேண்டும். வீட்டில் தூசி பட்டால் தூசி என்று அறிகின்றோம், தூசியை கூற்றம். இதே போல பெரியோர் உணர்வு நம்மை இயக்குகின்றது, நம்மள அசுர உணர்வுகளை இயக்குகின்றது. அந்த அசுர உணர்வு நமக்குள் இருந்து அதை தூய்மைப்படுத்தும். அதற்குத்தான் மிகப்பெரிய சக்தியான அந்த உணர்வை தூய்மைப்படுத்தி அருள்வரை உங்களுக்குள் பதிவாகி நினைக்கொண்டு நீங்கள் தான் உங்கள் உடல் வர தீமைகளை அகற்ற வேண்டும் என்ற சாமி தீர்ப்பான், சாமியார் தீர்ப்பான், தூசி தீர்க்கும், யாதகம் தீர்க்கும் என்ற நிலையில் எவரும் எதை தீர்க்க முடியும். யோகிய கடவுள் நினைக்கிறாங்க வேலை நாட்டம் இருக்கின்றது, சந்திரன் இருக்குன்னு இதுவரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும், அதுவரை அந்த கஷ்டத்தை வளர்த்து அடுத்த கஷ்டத்தை நீக்கிறப்போ இதைப்போலெல்லாம் நம்மளுக்கு மனிதனுக்கு ஜாதகம் இல்லை. அதுவும் இருளை நீக்கி ஒளியை பெற்ற உணர்வின் தன்மை உங்களுக்குள் பதிவானது. அதனை நீங்கள் நுழைந்து மனதை தூய்மைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த உங்கள் எண்ணம் உங்களுக்கு. ஆக பகமை என்ற உணர்வின் தன்மை அதிகமாக்கால் இது தொடர்ச்சியானால் அதுவே நமக்கு யமனாக மாறுகின்றது. மனிதனாக தோன்ற எத்தனை உணர்வு நாம் பெற்றோமோ அத்தனை உணர்வின் தன்மை தீர்க்க தீமின் உணர்வு நமக்கு இருந்தால் அந்த தீமின் எண்ணங்கள் ஆனால் சிந்திக்கும் தன்மை இழக்கப்படுகின்றன. அதனால்தான் நமது வாகனமாக இறைஞ்சு சிந்தனையற்ற உணர்வும் நம் எண்ணங்கள் சிறந்தால் எளிமை போட்டு காட்டுகின்றான் அங்கே யமனுக்கு. ஆகவே நமக்கும் நல்ல உணர்வின் தன்மை நாம் இழந்து நாம் தொடர் எனக்கு தீமை செய்கிறான் தீமை செய்கிறான் தொடர் வரிசையில் செல்ல வேண்டாம். அந்த தீமை உணர்க்கும் பாசக்கயிறு வந்து கொண்டே இருக்கின்றது. ஆக அந்த தொடர் வரிசையில் நமக்குள் வேதனை என்ற உணர்வு வளர்த்து கொண்டு அருகே யமனாகின்றது, கடும் நோயாகின்றது. ஆக இதன் வரிசையில் யாரிடமிருந்து எதனை எடுத்தமோ அதன் வரிசைப்படி யமன் என்ன செய்யணும் பாசக்கயிறு வீசி அது எங்கே கொண்டு செலுத்தணும் அங்கே கொண்டு செலுத்தணும். ஆக யார் யமன் நம்முடைய எண்ணமே யமனாகின்றது. ஆக இந்த எண்ணங்கள் தீமை உணர்வும் உணர்வின் உணர்ச்சிகளை நாம் அப்போ அவ்வப்போது அதை தூய்மையாக்குதல் வேணும். அதற்கு தான் தூய்மையாக்கும் அருள் பெறும் சக்தியை எனக்கு குருநாதர் கொடுத்தார் என்றால் அதன் உணர்கொண்டு அனுபவித்து தெரிந்து கொண்டு சில உண்மைகள் அறிந்து கொண்டதில் அதை நம்மை எப்படி இயக்கிறது உங்களுக்குள் பதிவாகி உங்கள் நினைவே உங்களை காக்கிறதுனால வர அருள்நிலையை உங்களுக்குள் பெருக்கி இந்த வாழ்க்கையை சீர்படுத்தும் தன்மை உங்களிடம் தான் உண்டு. அதுவே அவளை செலுத்தும் ஒரு சிந்தனையும் மன வலிமையும் மன உறுதியும் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்க செய்தான் இந்த மூன்று நாள் இங்கே இருந்தது. அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் பல தீமைகளை அது உங்களுக்குள் போக அது தூய்மைப்படுத்ததான் இந்த துருவ நட்சத்திரத்தின் தியானத்தை உங்களுக்கு கொடுத்தது. பதிவு செய்த நினைவை நீங்கள் கொண்டு வரும் உங்கள் ஆன்மாவை தூய்மை செய்யும் அருள் உணர்வை பெருக்குங்கள். இந்த உடலுக்குத்தன் உயிர் உடன் ஒன்றி எப்பொழுதும் ஒளியின் சரீரமாக பெறவும். இதுதான் ராமயணக்கு தெளிவாக கொட்டுங்கள். நாம் பல கோடி தீமைகளிலிருந்து அதாவது பண்டிகை நிலை பெற்று தீமையுடைய நிலவை நீக்கி 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 உணர்வு அந்த தீமை நீக்கிற உடல் திட்டத்தில் இதே உயிர் பண்டிகை உடலை அது உருவாக்குகின்றது. அதற்கு தக்க உறுப்புகளை உருவாக்குகின்ற இந்த உயிர் தான் வராகணும். தீமை நீக்கிடும் வலிமை பெற்ற இந்த உடலின் தன்மை கொண்டும் சாக்கடைக்குள் இருக்கும் நாட்டத்தை பிரிக்கின்றது இந்த வராக. அப்ப சாக்கடை உள்ள நாட்டத்தை பிரித்து நல்ல உணர்வை அது வாழ்நாளில் சேர்க்கும். அந்த நல்ல உணர்வுகள் தனக்குள் சேர்த்துக் கொண்டதும் தீமை படைத்திடும் உணர்வருகும். அந்த உடலை வைத்து பண்டிகை உடல் விட்டு இந்த உயிரானால் அந்த பண்டிக உடலை தீமையில் நீக்கிற உணர்வை எடுத்துக்கொண்டதும் இந்த மனிதனாக உருவாக்கி தீமைகளை கழித்திடும் உறுப்பின் அமைப்பை கொண்டு இதிலிருந்து வழியும் உணர்வின் தன்மை தீமையை நீக்கிடும் அரு உணர்வை கூட்டுகின்றது. இதுதான் இப்ப மனிதானத்தின் தீமை என்ற நிலையை கொண்டு சமப்படுத்துகின்ற பரசுராம். ஆக நாம் பரசுராம் சமப்படுத்தும் நிலை வந்தாலும் அன்பு பாசம் பரிவு என்ற இந்த உணர்வின் ஈர்ப்புத்தன்மை வந்து கஷ்டப்படுவதோ வேதனைப்படுவதோ சங்கடப்படுவதையோ நாம் அறியாமல் நுழைந்து அவர்களுக்கு நாம் பண்புடன் உதவி செய்தாலும் அவர் உடலின் நோயான உணர்வுகள் அந்த மனிதனை உருப்படைக்க செய்கின்றது. அந்த உருப்படைத்தின் இந்த மனிதனானதன் எந்த விஷயத்தின் தன்மை அந்த உறுப்புகள் குறைகின்றதோ பழுதடைகின்றதோ பழுதடைந்து அது உருவாக உருவத்தை அணுக்களை மடிந்து விடுகின்றது. பின் பழுதடைந்த உணர்வு கொண்டு அந்த ஆன்மா வெளிவந்தால் என்ன நடக்கின்றது? மனிதன் அல்லாத உருவை உருவாக்கும். அப்படி மனிதன் அல்லாத உருவை உருவாக்க ஒரு மனிதன் நோயாளி ஏற்பட்டு நாம் பார்த்தால் சேர்த்தடைந்து பொருள் கொண்டு உதவி செய்தாலும் பண்பு கொண்டு அன்பு கொண்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்தாலும் என்ன நடக்கின்றது? அவர் உணர்வை நமக்குள் வந்தது சிவதனுஷ். யாரு பரசுராம நினைச்சுதான் சிவதனுஷை பயன்படுத்துகின்றனர். ஆக அன்பும் பதிவு கொண்டு இவனுக்குள் உணர்ந்த உணர்வின் தன்னை அவனை காக்க எண்ணினாலும் அவன் உடலில் உண்ட உணர்வு நுகர்ந்து கொண்டதில் மறுபடியும் உடல்படும் தன்மைதான் வருகின்றது. அதனால்தான் சிவதனுசு. அதே மாதிரி அதிசயம் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி பல தீமைகளை நீக்கி உணர்வின் தன்மையை தன் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக மாற்றிக்கொள்கின்றன. அது விஷ்ணு தனுசு, உயிர் விஷ்ணு. இந்த உயிரை போலே உணர்வின் இருளின் நீக்கி உணர்வின் அறிவாக இயக்கும் சக்தி பெற்றதான் இந்த மனித உடலில் ஒளியின் தன்மை உள்ளது விஷ்ணு. அந்த உணர்வின் தன்மை எது தீமையை நீக்கி இனி உடல் பெறாத நிலையில் ஒளியின் தன்மை பெறும் என்பது இந்த இயக்கின் உண்மையின் நிலையில். அதான் பரசுராமனுக்கும் அதாவது ராமனுக்கும் போர் நடந்ததென்றும் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கும் நமக்குள் இருந்து அன்பு பாசம் என்ற உணர்வு கொண்ட பெரிய உணர்வை கேட்கப்படும்போது நமக்குள் நல்ல குணங்களுக்கும் நாம் நுகர்ந்த உணர்வுகளுக்கும் எப்படி போர் நடக்கிறது என்ற நிலைதான் பரசுராமனுக்கும் ராமனுக்கும் பரிசெய்கிறான். ஆனால் ராமனோ சிவதனத்தை வீசி அதிலிருந்து ராமனோ விஷ்ணு தனசை பார்த்து அவன் வெற்றி பெறுகின்றான். ஆக உடலுக்கு பரிவான உணர்வின் தன்மை கொண்டு ஒருத்தர் இயக்கினாலும் ராமன் பற்றி அந்த விஷ்ணு தனசை நாம் இருக்க வேண்டால் தீமைகள் அகற்றி நாம் உணர்வின் தன்மை ஒளியாக பெற முடியும் என்று இந்த கடவுளின் அவதாரத்தில் நாம் உருப்பட்ட உணர்வின் தன்மை கொண்டு உயிரும் ஒன்றிய உணர்வின் ஒளிபெற்று அவனின் உணர்வை எடுத்து நாம் தீமைகள் அகற்றி நாம் வாழ முடியும் என்ற நிலையில்தான் அங்கே தெளிவாக்கப்படுகின்றது. ஆக உபதேசத்தை கேட்ட உணர்வுகள் அனைவரும் இந்த உடலுக்கு பின் என்ற கேள்வி புரியும். ஆகவே நாம் அடுத்த கடவி இல்லாத நிலை அனைவரும் எள்ளி அகற்று உணர்வு இந்த மனிதன் ஆறாவது காத்திகேயா. ஆக இதை கொண்டு தீவிரம் வைத்து எங்கும் தெளிந்த மனம் கொண்டு வாழும் இந்த உடலை உருவாக்க முடியும். இந்த ஆறாவது அறிவிப்பு இதை நாம் சீராக பயன்படுத்துகிறோம். வேதனை என்று உணர்வானா அந்த ஒளியில் இரு சூழ்ந்தால் என்ன ஆகும்? சிந்திக்கும் தன்மை இழக்கின்றது. சிந்திக்கும் தன்மை இழந்தால் மனித உருநிலையும் அது குறைகின்றது. மனிதன் அல்லாத உருவை உருவாக்கி அதனால நாம் ஒவ்வொருவரும் இதை கற்றுக்கொண்டு இதன் ஞாபகமாக கொடுத்த இங்கே தீர்த்தம் இருக்குது. இதை ஆசீர்வாதமாக தீர்த்தம் தொழிற்சம் உங்களுக்கு பையிலையும் பேனா கூட எழுதிட்டு உங்களால் உண்மையின் தன்மைக்கு இப்ப கேட்ட உணர்வு எது உண்மையோ அதை எழுதி நீங்க பார்க்கலாம். இதை இப்ப கேசட்டை நீங்க வாங்கிட்டு போனாலும் அந்த பேனா வைத்து நீங்க எழுதி அதுல கருத்துக்களை எழுதி உங்களுக்குள் அந்த சிந்திக்கும் உணர்வின் உயர்வாக்க வேண்டிய பேனா கூட அதில் இருக்கு. அதனால் உபதியாக இருக்கு. அந்த உபதியில் வாய்ப்பு நம்ம ஒவ்வொரு நிமிஷம் நான் சிந்திக்கும் தன்மை வேற வேண்டும். பிறவுடைய நிலை சிந்தனையிலிருந்து வேதனை பெரும் இதை கொடுத்து அந்த வேதனையை நீக்கி சிந்திக்கும் தன்மை உருவாக்கும் அதில் உபதி பாக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த தீர்த்தத்தை உங்க வீட்டு தொழித்து வைத்தால் நாம் நம்மை அறியாதை சேர்த்துக்கொண்ட உணர்வு குயில் நீர்த்துக்குள் நம் உடலில் விளைந்த உணர்வு குயிலை பட்டிருக்கும். இந்த தீர்த்தத்தை தெளித்து மகிழ்ச்சி நடத்த என்ற உணர்வை தெளித்து கொண்டேன். இதைப்படி உங்கள் உடல் உங்கள் உடலிலும் சரி உங்கள் குடும்பத்திலும் சரி வீட்டிலும் சரி நற்பயனை அடையக்கூடிய இந்த சக்தி கிடைக்கும். இன்னும் கேட்டு உணர்ந்த அனைவரும் குரு அருளால் துரு நட்சத்திரத்தின் பேரருள் பெற்று இந்த வாழ்க்கையில் இருளை நீக்கி பேருந்த பெருவாழ் வந்தாலும் வாழ்வு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறை செய்து இங்கே அருள் தீர்த்தத்தை உங்களை கிடைக்கும். அதன்படி ஆனந்த வாழ்க்கை வாழ எமது ஆசைகள் உங்களுடன் உறுதுணையாக இருக்கும். அந்த உணர்வை பதிவு செய்து நினைவு கொள்ளும்போது உங்களுடைய உணர்வின் நினைவு உங்களுடைய ஆனந்த வாழ்க்கை வாழும் அந்த உணர்ச்சிகளையே செய்யும். அந்த உணர்ச்சி வழியில் நீ நல்லதை வளர்த்து நல்வழியில் வாழ்ந்து இந்த உடலே ஏற்படும் சுரமான ஒளியின் சரீரமாக பெறும் நிலை இந்த வாழ்க்கையை முயற்சியிடுங்கள். அவர்களை பெருக்கும் ஒளியை உருவாக்கும். ஆனால் இது அந்த சந்தர்ப்பம் கொடுத்து இந்த மனித வாழ்க்கை நான் பெருவாழ்ந்து பிரார்த்தித்து இதை நிறைவு செய்வேன். இப்போ அமைதி பெற்று இந்த திட்டத்தை எடுத்து இயல்பு கிடைக்கிறேன். எல்லாம் அங்கே அமைந்திருங்க.